வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திற்கும் மகிமைப்படுத்த நாம் பழகி கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் கர்த்தருக்கு நேராய் திறந்து நாம் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு முன்பாய் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு இருதயத்தை எனக்கு எப்போதும் தாங்கப்பா, எந்த நேரத்திலும் எப்பொழுதும் உம்மை சோத்தரிக்கிறதான் ஒரு இருதயத்தை எனக்கு எல்லா நேரத்திலும் தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலும் நான் உம்மை மகிமைப்படுத்தியே வாழ வேண்டும். என் வாழ்க்கையே உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். என் வாழ்க்கையே உம்மை ஆராதிக்கிற ஆராதனையா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எனக்கு உண்டாயிருக்கட்டும். அல்லேலூயா. சோத்திரம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அதுதான் தேவ சித்தம், அதுதான் உங்கள் வாழ்க்கை குறித்த கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. சோத்திரம் அப்பா, சோத்திரம். இப்பொழுதும் கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் தம்முடைய சித்தத்தை நம்மோடு கூட பேச வேண்டும் என்று இருக்கிறார். அவருடைய மற்றொரு முக்கியமான தேவ சித்தத்தை நம்மோடு கூட பேச வேண்டும் என்று இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை திறந்த ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு என்னோடு கூட பேசுங்க என்று கேட்போம். சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை வேளையிலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசி உம்முடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக சோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை நீங்க காத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க ஒருவரே மகிமைப்படுங்க, நீங்க ஒருவரே உயர்ந்திருங்க. சகல துதிக்கான மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹலலூயா. இந்த மாலை நேரத்திலும் நாம் ஒரு முக்கியமான காரியத்தை தேவ சமூகத்தில் சிந்திக்க வேண்டும் என்று இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:21 வாசிக்கலாம். மத்தேயு 7:21.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
பரலோக
ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
என்னை
நோக்கி,
என்னை நோக்கி
கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை,
அதில் பிரவேசிப்பது இல்லை. இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு மிக முக்கியமான காரியத்தை இந்த இடத்தில் சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த வார்த்தை ஒரு எச்சரிப்பான வார்த்தை, இது ஒரு ஆலோசனையான வார்த்தை, நம்மை உணர்த்தக்கூடிய வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ யார் பரலோகம் செல்லக்கூடும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவ சித்தத்தை செய்து தங்கள் வாழ்க்கையிலே அதை கடைபிடித்து வாழ்கிறவர்கள் தான் பரலோகத்திற்குள் போக முடியும். மற்றபடி கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சும்மா கூப்பிடுறதுனாலேயோ ஒரு ஜபிக்கிறதுனாலேயோ பரலோகத்துக்கு போயிட முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கை தேவ சித்தமாக இருக்க வேண்டும். அப்ப தேவ சித்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று 1 தெசலோனிக்கேயர் 5:18 அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வது தேவ சித்தம். ஆனா இன்னைக்கு நம்ம அதை பார்க்கலாம், வேறொரு காரியத்தை, தேவ சித்தமான ஒரு காரியத்தை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம். எடுத்து வாசிக்கலாம் கர்த்தருடைய மிக முக்கியமான ஒரு சித்தம். 1 தீமோத்தேயு 2:4 1 தீமோத்தேயு 2:4.
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும்
ரட்சிக்கப்படவும்
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்
அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார்.
அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஒரு முக்கியமான சித்தம் என்னவென்றால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்க்க வேண்டும், கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை வேதத்தில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சித்தத்தை நம்ம கவனிக்கும் பொழுது அதை சாதாரணமாய் விட்டு விடக்கூடாது, அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும், அந்த சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் நம்ம பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அப்போ கர்த்தர் திட்டமா சொல்லிட்டார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தால் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். அப்போ இருக்கும் பொழுது இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாயிருக்கிறார். ஆனா இப்படி சொல்லுகிறதுனாலே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வந்து சேர்ந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது, அது நடக்காது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வருவது கர்த்தருடைய சித்தம். அப்படின்னா அந்த உலகத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வந்துருவாங்களா அப்படின்னாக்க அது நடக்காது. அப்ப தேவ சித்தம் நடக்காதா? நடக்காது. அப்போ தேவ சித்தம் ஒன்றா இருந்தாலும் அது நிறைவேறும் என்று நம்ம சொல்ல முடியாது. இதுல பாத்தீங்கன்னா தேவ சித்தத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். ஒன்று, தேவ சித்தம் உலகத்தில் முழுவதும் நடக்காது. அதனால உலகத்தில் முழுவதும் நடக்காதனால உலகத்தின் பெரும்பகுதி நரகத்துக்கு போகும். ஆனால் யாருடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நடைபெறுகிறதோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவாங்க. புரியுதா? நம்ம வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்கும் பொழுது நாம பரலோகத்துக்குள்ள போவோம். ஆனா உலகத்திலே அவர் நினைக்கிற எல்லாமே தேவ சித்தமா எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்காது. அதனால அவர்கள் எல்லாருமே பரலோகத்துக்கு வருவாங்க என்று சொல்ல முடியாது. இது எப்படி சொல்லுகிறீர்கள் என்று நீங்க கேட்கலாம். அதற்கு நான் அதே வசனம் ஏற்கனவே படித்த மத்தை 7 அதிகாரத்துக்கு திருப்பி வாங்க. 21 வசனத்தில் நம்ம வாசிச்சோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை அப்படின்ட்டார். 22-23 வசனங்களை வாசிச்சீங்கன்னா இப்ப நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரியும். 22-23 அடுத்த ரெண்டு வசனங்கள்,
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே
கர்த்தாவே கர்த்தாவே
உமது
நாமத்தினாலே
தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா
உமது
நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்.
உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்.
அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை
அக்கிரம செய்கைக்காரரே
என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்
நல்ல கவனிங்க. இந்த இடத்தில் திட்டமாய் நடக்க போகிற ஒரு உண்மையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்நாளிலே இதுதான் நடக்கும். எந்த நாள்ல? நியாய தீர்ப்பு நாள்ல இது நடக்கும். அப்ப அந்த நியாய தீர்ப்பு நாளிலே எதை நடக்கும்ன்றதை கர்த்தர் முதல்ல சொல்றார், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மட்டுமே உள்ளே பிரவேசிப்பாங்க. அப்ப பிரவேசிக்க முடியாத ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருக்குது. உள்ளே பிரவேசித்த கூட்டம் அதிகமா பிரவேசிக்காமல் வெளியில நின்ன கூட்டம் அதிகமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்களானால் பிரவேசிக்காமல் வெளியில நின்ன கூட்டம் தான் அதிகமா இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது, அது பங்கிடுகிறோம், ஒரு நம்பர்ஸ்ல இருக்குது. அப்போ ஒரு 20 பொருள் இருக்கிறது, அதுல 10-10 அப்படின்னு பிரிச்சோம்னா சரி சமமாய் பிரித்து விட்டோம் அப்படின்னு இருக்குது. ஒன்றுல 2 இன்னொன்றுல 18 அப்படி பிரிச்சுட்டோம்னா இது கொஞ்சம் இது அநேகம் இல்லையா? ஒரு 20 பொருளை 2 பிரிக்கிறோம், ஒரு இடத்துல 2 எடுத்து வச்சுட்டு இன்னொரு பக்கத்துல 18 எடுத்து வச்சுட்டோம்னா இது கொஞ்சம் இது அநேகம். அதுதாங்க சொல்றார், அந்நாளில் அநேகர் இல்ல அப்படிதான் சொல்றார், அநேகர் என்னிடத்தில் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. அநேகர் வந்து உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அப்போ அநேகர் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுனாலே தெரியும், அதுதான் மெஜாரிட்டின்னு அர்த்தம். அப்போ நியாய தீர்ப்பு நாளிலே மெஜாரிட்டியான கூட்டம் நரகத்திற்கு போகிறதா இருக்கும், மைனாரிட்டியான கூட்டம் தான் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கிறதாய் இருக்கும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னார், கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். அப்போ அந்த சம்பவத்தை தான் இந்த இடத்துல ஏற்கனவே அதை இயேசு சொல்லிட்டார். அப்ப இருந்து என்ன தெரிகிறது என்றால், நரகத்திற்கு போகும் கூட்டம் அதிகம், பரலோகத்திற்கு போகும் கூட்டம் குறைவு. அப்போ பெரும்பான்மை கூட்டத்திற்கு நம்ம சேர்ந்து விடக்கூடாது, அதுல போய் சேர்ந்துடக்கூடாது. அது ஈஸி, நரகத்துக்கு போறது ரொம்ப ஈஸி, ஆனா பரலோகத்துக்கு வர்றதுதான் கஷ்டம். நரகத்துக்கு போறதுக்கு நம்ம எந்த ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா சுலபமா நரகத்துக்கு போகலாம். நரகத்துக்கு போறதுக்கு எந்த முயற்சியும் தேவையே கிடையாது. அப்போ நரகத்திற்கு பெரும்பாலான கூட்டம் போக போகிறது, ஆனா இப்படிப்பட்ட மெஜாரிட்டி ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த மைனாரிட்டி கூட நாம வரணும்னா என்னைக்குமே ரொம்ப கவனமா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். அப்பதான் இந்த கொஞ்சம் கூட்டத்துக்குள்ள இருக்க முடியும். கேஷுவலா இருந்துட்டோம்னா மெஜாரிட்டி கூட்டத்தில் அடிச்சுட்டு போயிடுவோம். அப்போ நம்ம பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி நமக்கு இரு கர்த்தர் நமக்கு ஒரு வாஞ்சை கொடுத்திருக்கிறார். நம்ம கண்டிப்பா போகணும்னு நான் சொல்றேன். சாதாரணமா இருந்து விடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாய் தேவ சித்தத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும். தேவ சித்தத்தின்படி நம்ம வாழ்ந்தே ஆக வேண்டும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கூட்டம், அப்ப காம்படிஷன் இருக்குது. அப்ப அந்த கொஞ்சம் கூட்டத்துக்குள்ள வரணும்னா கண்டிப்பாக நம்முடைய முயற்சி அதிகமா இருக்க வேண்டும் இல்லையா. நம்முடைய முயற்சி அதிகமா இருக்கணும், அப்பதான் இந்த கொஞ்சம் கூட்டத்தில் இந்த லிஸ்ட்ல நம்ம வந்து சேர முடியும். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், தேவ சித்தத்தை செய்து அந்த சிறிய கூட்டத்திற்குள் நீங்களும் நானும் கண்டிப்பாய் காணப்பட வேண்டும். அப்ப இன்னைக்கு தேவ சித்தம் என்பதை இன்னைக்கு நம்ம முதலாவது இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாயிருக்கிறார். அப்போ தேவனுடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நாமும் கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக நம்முடைய முயற்சியும் நம்முடைய பிரயாசமும் கண்டிப்பாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆனா ரிசல்ட் இருக்குமா? அதை நான் முதலே சொல்லிட்டேன், நம்ம நினைக்கிற ரிசல்ட் அதுல இருக்காது. ஆனாலும் கூட யார் ரட்சிக்கப்பட போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா. இன்னைக்கு ரொம்ப மோசமான முரட்டாட்டமான ஆளா இருப்போம், ஆனா அந்த நபர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா ரொம்ப பக்திமான போல இருந்துட்டு இருப்பாங்க, ஆனா அந்த நபர் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க. அப்போ இவங்க ரொம்ப அமைதியான சுபாவமா இருக்கிறாங்களே, ரொம்ப சாதாரணமா இருக்கிறாங்களே, எந்த கெட்ட காரியங்களும் உங்களுக்குள்ள இல்லையே அப்படின்னு ரொம்ப சன்மார்க்கரா இருக்கிறாங்களே பார்த்தா அவங்க காலம் ஃபுல்லா சன்மார்க்கராகவே இருந்த நரகத்துக்கு போயிடுவான். ஆனா துன்மார்க்கரா இருக்கிறாங்களே, மோசமானவங்களா இருக்கிறாங்களே, சரியில்லை நினைப்போம். ஆனா அவங்க திடீர்னு ரட்சிக்கப்பட்டு அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வந்துருவாங்க. அதனாலே யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம யாரையும் சொல்லவும் முடியாது, இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம யாரையும் சொல்லவும் முடியாது. ரட்சிக்கப்பட மாட்டாங்க நம்ம நினைக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க, படுவாங்க நம்ம நினைக்கிறவங்க ரட்சிக்கப்படாமலே போயிடுவோம் செய்வாங்க. அதனால சொல்லுகிறேன், யார் ரட்சிக்கப்பட போறாங்கன்றது நமக்கு தெரியாதபடியினாலே நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பை சொல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அவர் விரும்புகிறார். நமக்கு யார் யார் ரட்சிக்கப்பட போறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஆனா யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, யார் படுவாங்க நமக்கு தெரியாததுனாலே நம்ம யாரும் கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லாருக்கும் நாம் அறிவிக்க வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்பட அவர் விரும்புறதுனால நம்மளும் எல்லாருக்கும் ரட்சிப்பின் காரியத்தை கொண்டு செல்ல வேண்டும். அப்போ அதை செய்யும் பொழுதுதான் கர்த்தருடைய இருதயம் பார்க்கும், ஓ எல்லாரும் ரட்சிக்கப்பட நாம விரும்புறோம், ஆனால் என்னுடைய பிள்ளைகளும் அதே போல எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும் பொழுதுதான் கர்த்தருடைய இருதயமும் நம்மை குறித்து சந்தோஷப்படும். ஓ நம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய பிள்ளை செய்கிறார், எல்லாரும் ரட்சிக்கப்பட நம்ம விரும்புகிறோம், என்னுடைய விருப்பப்படி என்னுடைய பிள்ளை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அதை குறித்து சந்தோஷப்படுவார். நம்மை பரலோகத்தில் கொண்டு செல்வதற்கு அதுதான் நமக்கு தகுதிப்படுத்தக்கூடிய காரியமாயிருக்கும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்னார் இல்லையா. எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்காக அவர் வந்து நமது தேவ சித்தம், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் தான் தேவ சித்தமா இருக்கிறது. அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நம்ம செய்யணும்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்போ இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையிலே இந்த ஆத்துமாதாய விஷயத்தில் எப்படி இருந்தார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அவருடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கும் ஆத்துமாதாயத்திற்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருந்தது, வேற யாருடைய வாழ்க்கையும் பார்க்க போக கூடாது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை மட்டும் பார்க்க போறோம். அவருடைய வாழ்க்கைக்கும் ஆத்துமாதாயத்திற்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருந்தது, அவருடைய முயற்சி எப்படி இருந்தது, இந்த தேவ சித்தத்தை செய்கிறதற்கு அவருடைய பிரயாசம் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை இன்னைக்கு நம்ம சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். கவனிச்சுட்டே வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதலாவதாக 4:17 வாசியுங்கள். மத்தேயு 4:17.
அது முதல்
இயேசு,
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று
பிரசங்கிக்க தொடங்கினார். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் இல்லையா? அப்ப அது முதல் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க தொடங்கினார். அவருடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய முதல் பிரசங்கமே பரலோக ராஜ்யத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் தன்னுடைய ஃபர்ஸ்ட் பிரசங்கத்தையே செய்தார். அப்போ எல்லா மனுஷரும் பரலோகத்திற்கு வரணும்னு அவர் விரும்புகிறார், அதுதான் தேவ சித்தம். அதனால தான் அவருடைய முதல் பிரசங்கத்திலேயே பரலோகத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டார். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, அது தூரமா இல்ல, ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். சொல்லிட்டு முதல் பிரசங்கம் பரலோக ராஜ்யத்தை பற்றி இருந்தது. இரண்டாவது 4:19 வாசிக்கலாம்.
என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார்.
அவருடைய சீஷர்களாக இந்த இடத்தில் அவர் பேதுருவை, யாக்கோபை, யோவானை எல்லாரையும் அவர் அழைக்கிறார். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த கலிலேயா கடற்கரையில் வந்து அவர்களை அழைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை ஏன் அழைக்கிறார் என்கிற ஒரு நோக்கத்தையும் தம்முடைய சித்தத்தையும் சேர்த்து வெளிப்படுத்துறார். என் பின்னே வாருங்கள், அது அழைப்பு. எதுக்கு, ஏன் என் பின்ன வரணும்? உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். அப்ப அவர் சீஷர்களை, இதுதான் முதல் தரமான சீஷர்கள், ஆரம்பத்தில் சீஷர்களை அழைத்த அனுபவம். சீஷர்களை அவர் ஏற்படுத்தினதின் நோக்கம் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும். பாருங்க, எல்லாமே ஆத்துமாதாயத்திற்கு பாருங்க. அவருடைய முதல் பிரசங்கம் பரலோகத்தை நோக்கி இருந்துச்சு இல்லையா? மனம் திரும்புங்கள், உங்களை நான் ஐஸ்வர்யவான் ஆக்குவேன் அப்படி சொல்லல. அவருடைய மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பரலோகத்திற்கு அழைக்கிறதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீஷர்களை அவர் ஏற்படுத்தினது பரலோகத்திற்கு ஆட்களை பிடிக்கிறதற்கு ஏதுவாயிருந்தது. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். எதுக்கு மனுஷரை எதுக்கு பிடிக்கிறது? பரலோகத்துக்கு. அப்ப அவருடைய எதற்காக இரண்டாவது சீஷர்களை ஏற்படுத்தினதின் நோக்கமே ஆத்துமாதாயமாய் இருந்தது. அவருடைய பிரசங்க ஆத்துமாதாயம், அவருடைய சீஷர்களை ஏற்படுத்தினது ஆத்துமாதாயம். அடுத்தது அவருடைய ஜபம் வாசிங்க. மத்தேயு 9:36-38.
அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது,
அவர்கள்
மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல, தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார்.
அவருடைய ஜெப குறிப்பு, ஃபர்ஸ்ட் அவருடைய பிரசங்கம், இரண்டாவது அவர் சீஷர்களை தெரிந்து கொண்ட நோக்கம், மூணாவது அவருடைய ஜெப குறிப்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கொடுத்தது ஒரே ஒரு ஜெப குறிப்பு, இது ஒண்ணுதான், வேற ஜெப குறிப்பே கொடுக்கல. அந்த ஒரே ஜெப குறிப்பும் ஆத்தும ஆதாயத்தை சார்ந்ததாக இருந்தது, வெறுதுமே கிடையாது. அவர் சொன்ன ஒரே ஜப குறிப்பு. இந்த ஜப குறிப்பு என்ன சொல்லுகிறது? அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ இந்த ஜப குறிப்பும் ஆத்தும ஆதாயத்தை மட்டுமே போக்கஸ் பண்ணியிருந்துச்சு, வேற எதையுமே இந்த ஜப குறிப்பு போக்கஸ் பண்ணல. அப்ப பாருங்க அவருடைய மைண்ட் எல்லாம் எப்படி சேச்சுரேட் ஆயிருக்கு பாருங்க. அவர் ஒரு பிரசங்கம் பண்ண ஆத்தும ஆதாயத்தை குறித்து இருக்கிறது, அவர் ஒரு சீஷரை தெரிந்து கொண்டால் அதை நோக்க ஆத்தும ஆதாயம் இருக்கிறது, அவர் ஒரு ஜப குறிப்பை சொன்னால் அதுவும் ஆத்தும ஆதாயமாய் இருக்கிறது. நாலாவது அவருடைய அற்புதங்கள் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:20-21.
பேசியவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரன்
சாரி 11:10-11:20. கோராசீனே உனக்கு ஐயோ,
பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ.
20 வாசிக்கலாம்.
அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட
பட்டணங்கள்
மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார்.
கோராசீனே
உனக்கு ஐயோ. பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் இப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திரும்பி இருப்பார்கள்.
போதும். மூணாவது பார்க்கும்பொழுது அவருடைய அற்புதங்கள், அவருடைய பலத்த செய்கையை கோரோசின் பெத்சாயிதா பட்டணத்திலே கர்த்தர் செய்தார், பெரிய அற்புதங்களை செய்தார். ஆனால் அந்த ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. அப்போ அவர் ஏன் அற்புதம் செய்தார், அந்த நோக்கத்தை அடுத்த வசனத்திலே சொல்றாரு. உன்னிலே செய்யப்பட்ட அற்புதம் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அன்னைக்கே ரட்டுடுத்தி மனம் திரும்பி இருப்பார்கள். அப்ப அவருடைய என்ன எக்ஸ்பெக்டேஷனோட அற்புதம் செஞ்சாரு, ஜனங்க மனம் திரும்பட்டும் அற்புதம் செஞ்சாரு, வேற எதுக்கு அவர் அற்புதம் செய்யல. மனம் திரும்ப மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து அற்புதம் செஞ்சாரு, ஜனங்க மனம் திரும்பல, ஏமாற்றத்தோடு இப்ப அந்த ஜனங்களை கடிந்து கொண்டார். இவ்வளவு அற்புதத்தை செஞ்சு வேஸ்டா போச்சு, உனக்கு போய் இத்தனை அற்புதத்தை நான் செஞ்சேன் எல்லாம் வேஸ்ட். இதே காரியம் தீரு சீதோன்ல அன்னைக்கு செஞ்சிருந்த அந்த ஜனங்கள்லாம் ரட்டுடுத்தி மனம் திரும்பி பரலோகத்துக்கு வரக்கூடியவர்கள் வந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அற்புதம் நடக்கல. ஆனால் இத்தனை அற்புதத்தை கண்டு உன் இருதயத்தினை கடினப்படுத்திட்டு இருக்கிறியே என்று சொல்லி அவர் அற்புதத்தின் வேதனையை, அற்புதம் செஞ்சு அதன் ஏமாற்றம் அடைந்ததை வேதனையோடு வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய ஆதங்கத்தை அப்படி வெளியில சொல்றார், வேதனையோடு சொல்றார், இவ்வளவு அற்புதம் செஞ்சு வேஸ்டா போச்சு, உனக்கு போய் இத்தனை அற்புதத்தை நான் செஞ்சனே என்று சொல்லி அவர்களை கர்த்தர் கடிந்து கொண்டார். ஏன்னா அவர் அற்புதம் செய்ததின் நோக்கம் அங்கே நிறைவேறவில்லை, அவருக்கு ஏமாற்றமாச்சு. அப்ப நல்லா பாருங்க, அவர் அற்புதம் செய்கிறதும் எதற்காக, ஆத்துமாதா என்ற ஃபோக்கஸ்ல தான் அவர் அற்புதம் செஞ்சார். கடைசியாக அவருடைய கடைசி கட்டளை மத்தேயு 28:18.
இவர்கள் மூப்பரோட கூடி வந்து,
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு போதும். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை நாம் என்ன செய்யணும், பிரசங்கிக்கும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. அவில் என்ன தெரிகிறது, கடைசி கட்டளை எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி எல்லா ஜனங்களையும் சீஷர்களாக மாற்றுங்கள். அவருடைய கடைசி கட்டளையும் ரட்சிப்பை அறிவியுங்கள் என்பதுதான் இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அவர் போக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். என்ன, ஆத்தும ஆதாயம், ஆத்தும ஆதாயம், ஆத்தும ஆதாயம். இது ஒன்னையே போக்கஸ் பண்ணிதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியம் முழுவதையும் அவர் செய்திருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்றேன், இது ஆத்துமாதாயம் என்பது மிக முக்கியமான ஒரு தேவ சித்தம். அப்ப அந்த காரியத்தை நம்ம கண்டிப்பாய் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் கண்டிப்பாக காணப்பட வேண்டும். அப்போ இன்னைக்கு நான் அந்த அஞ்சு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். இப்ப அஞ்சு காரியத்தையும் சற்று உங்களுக்கு விளக்கமா சொல்றேன், கவனிச்சுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அஞ்சு பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டேன், இப்ப இந்த அஞ்சு காரியத்தையும் சற்று விளக்கமாய் கவனிப்போம். அப்போ முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துவுடைய முதல் பிரசங்கம். முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்ப நல்லா கவனிக்க, நம்ம வாழ்க்கையிலே நம்ம மற்றவங்களுக்கு போய் கிறிஸ்துவை சொல்லுகிறோம், அறிவிக்கிறோம். இந்த நாட்களிலே பல இடத்துல டிராக்டுகளை கொடுக்கிறோம், பலருக்கு நீங்கள் பேசுகிறீர்கள். ஆனா சொல்ற உங்களுடைய செய்தி என்னவா இருக்க வேண்டும்? அந்த ஜனங்க கிட்ட நீங்கள் எதை பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்ன? நல்ல செய்தி. நல்ல செய்தி என்பது இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு செய்கிற நல்ல காரியங்களாக இருக்கட்டும், அதை பார்க்கிலும் பரலோக ராஜ்யம் என்பதை ஒன்று இருக்கிறது. நித்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்துல ஆயத்தம் பண்ணிருக்கிறார் என்கிற ஒரு நற்செய்தியை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்களானால் மனுஷர்களுக்கு நம்பிக்கை இல்லை, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையில் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்தே சொல்லுகிறது. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்லுகிறது. ஆனால் உண்மையில் சொல்ல போனா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சில மதங்கள் சொல்லுகிற காரியங்கள மிக மோசமா இருக்கும். இப்போ சில முகமதிய மார்க்கெல்லாம் சொன்னா உங்களுக்கு நித்தியத்தை பத்தி சொல்ல பார்த்தா அசிங்கமா இருக்கும். மேல போனா உனக்கு ஏழு வைஃபா, நூறு வைஃபா என்னமோ சொல்லுவாங்க, என்னமோ சொல்றாங்க. இதுக்காக பரலோகம் சொல்லுங்க. அப்போ நல்லா பாருங்க, இந்த மாதிரி மட்டத்தனமான சில காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு மார்க்கங்களும் சொல்லுகிறது. நல்லா சொல்ற பாருங்க, பரலோக ராஜ்யம் என்பது ஒரு மகிமையான ஒரு இடம் இல்லையா, பரிசுத்தமான இடம். அப்போ பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு நபரை ஆயத்தம் பண்ணுகிறதற்கு சரியாய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மனுஷனுடைய பாவங்கள் நம்ம பரலோகத்திற்கு போகிறதற்கு தடையா இருக்கிறது. அப்போ மனுஷருக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த இயேசு என்ற நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் பரலோக ராஜ்யம் போகிறதற்கு கட்டளையிடப்படவே இல்லை. அப்போஸ்தலர் 2:38 அப்படித்தான் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியில் வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை, இயேசு என்ற நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. அப்ப பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் அந்த நாமத்தினால் வருகிறதான பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் சொல்ல வேண்டும். ஏன்னா இயேசு என்ற நாமத்திற்கு அர்த்தமே அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப இன்னைக்கு இந்த அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார், அவருடைய நோக்கம் என்ன, அவர் வந்ததின் நோக்கம் என்னன்றது இன்னைக்கு உலகம் தெரியறது கிடையாது. இங்க மட்டும் இல்ல, உலகத்தின் எல்லா இடத்துல இப்படித்தான் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் ஃபாரின்ல எல்லாம் நல்லா கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறாங்க, கிடையவே கிடையாது. நம்மளை விட அவங்களாம் இன்னும் அதை விட மோசமான நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க தேசத்துல ஒரு பிரபலமான ஊழியர் இருக்கிறார், இப்ப இருக்கிறார், மோரி செர்லோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு நாள் ஒரு புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறார். ஒரு முறை அவர் ஒரு பிரயாணம் பண்ணி போனார். இப்ப அமெரிக்கா எல்லாம் கிறிஸ்தவ தேசம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப போகும்பொழுது ஒரு நாள் அவர் பிரயாணம் பண்ணி போயிட்டே இருந்தாராம், கார்ல போயிட்டு இருந்தார். போகும்பொழுது ஒரு இடத்துல நின்று ஒரு கூல்ட்ரிங்க் கடையில கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் காரை நிறுத்தி இருக்கிறான். நிறுத்தி அந்த கடைக்கு போனும்பொழுது அங்க ஒரு பையன் இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அப்ப இவருக்கு ரொம்ப சுவிசேஷத்தை யாரை பார்த்தாலும் சொல்லுவார். அப்போ அந்த பையன்கிட்ட போய் இந்த கூல்ட்ரிங்ஸ் கேட்கறதுக்கு முன்னால் அவன் பார்த்தோடனே, சரி இவருக்கு கத்தரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், அந்த கடையில் நின்றுக்கிறோம், இவனுக்கு கத்தரை பத்தி தெரியுதான் பாப்போம் சொல்லிட்டு அவனை பார்த்து, யுனோ ஜீசஸ் அப்படின்னு இருக்கார், உனக்கு இயேசுவை தெரியுமா அப்படின்னு இருக்கார். அவன் சொன்னான், ஐ டோன்ட் ஹாவ் த ட்ரிங்க் அப்படின்னானா, எங்கிட்ட அந்த ட்ரிங்க் எங்கிட்ட இல்லை அப்படின்னானா. அப்போ அமெரிக்க தேசம்னா இன்னும் நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சிருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அமெரிக்க தேசத்திலேயே இருந்துட்டு இயேசு கிறிஸ்துவை வந்து ஒரு கூல்ட்ரிங்ஸோட பேர் நினைச்சிட்டு இருக்கிறான் ஒருத்தன். அப்போ அது கூட என்ன செய்யல தெரியல, இயேசுன்ற பெயர் என்னன்னு அவங்களுக்கு தெரியல, இயேசு யாருன்னு தெரியல, அவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. 2000 வருஷத்துக்கு மேலாச்சு, ஆனாலும் இயேசுவை யார் என்று தெரியாமல் ஒரு கூட்டம் இன்னைக்கு அமெரிக்காவில கூட இருக்குது, எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதிலும் இருக்கிறது. அப்ப நல்லா பார்க்கணும், அந்த இயேசுவை தெளிவாய் இந்த உலகத்திற்கு நாம் அறிவிக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்கிறார், ஆனால் எல்லா நன்மைகளை பார்க்கிற சொல்லுகிறேன், அவரிடத்தில் இருக்கிற ஒரே விசேஷமான முக்கியமான காரியம் என்ன, ஆத்தும ரட்சிப்பு. இப்போ இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யத்தை தரார் சொல்லலாம், அவர் ஆசீர்வாதத்தை தரார் உண்மைதான், ஆனால் ஐஸ்வர்யத்தை இயேசு கிறிஸ்து மட்டும் கொடுக்கல, வேற போன இடத்துல போனாலும் கிடைக்கும், வேற இடத்துல போனாலும் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து இதை தருகிறான் அதை தருகிறான்னா இதே காரியம் அங்க கூட இருக்குது, வேற இடத்துல கூட இருக்குது இல்லையா? அற்புதம் செய்யறதுனா வேற இடத்துல அற்புதம் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல. இயேசு கிறிஸ்து எதிர்காலத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார், வேற இடத்துல கூட இருக்குது, குறி சொல்ற இடத்துல கூட இருக்குது, எல்லா இடத்திலுமே இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய நிச்சயம் அவரை தவிர யாருமே கொடுக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது நான் சொல்ற அவருடைய ரட்சிப்பை, அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை, அவருக்காக நம்ம மனம் திரும்பி வாழ வேண்டிய காரியத்தை கண்டிப்பாக நாம் சொல்ல வேண்டும். ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். நான் இருக்கிறபடியே இருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு நான் சொல்றேன், அந்த இருக்கிறபடியே இருக்கிறதுனால ஒன்னு காரியம் நடந்துடாது. ஒரு இந்த காரியம் நடக்கலாம், பரலோகத்துக்கு வரவே முடியாது. நம்முடைய நோக்கம் எல்லாம் நான் சொல்றேன், கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுக்கு நம்முடைய செய்தி என்னைக்குமே சொல்றேன், முழுக்க 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 இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ரட்சிப்பை நீங்கள் தெளிவாய் சொல்ல வேண்டும். ஏன்னா உலகத்தில் எல்லா மார்க்கத்திலும் எல்லா காரியங்களும் இருக்கிறது, ஆனால் ரட்சிப்பு என்பது எந்த மார்க்கத்திலையும் இல்லை. ரிச்சர்ட் உம்பரன் என்று சொல்லி ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன், அவர் ஒரு யூதன். அவர் ருமேனிய சிறைச்சாலையிலே பல வருஷங்கள் கம்யூனிஸ்ட் சிறைச்சாலையிலே இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது ஒரு முறை அவர் சிறையிலிருந்து அவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். அழைத்து செல்லப்படும் பொழுது ஒரு கம்யூனிச போர் வீரன், இளைஞன் போர் வீரன் அவரை வந்து அழைச்சிட்டு போறான், அவரை விசாரணைக்கு கூட்டிட்டு போறான். போகும்பொழுது இவர் யாரை பார்த்தாலும், அந்த நேரத்தில் அவர் சிறையிலே சுவிசேஷத்தை அறிவித்ததிலிருந்து ஜெயில இருக்கிறார், ஆனாலும் யாரை பார்த்தாலும் கிறிஸ்துவை சொல்றது வழக்கம். அப்போ ஒரு நாள் அவர் அவனோடு கூட இவர் போயிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு இடத்துல அவரும் இவரும் தனியாக சில நேரம் இருக்க வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. ஒரு தனி அறையில ரெண்டு பேரும் நேரத்தை செலவு பண்ண வேண்டிய ஒரு டைம் வந்துச்சு. உடனே அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த அழைத்து செல்கிறதான ராணுவ வீரனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு எல்லாமே புதுசா இருந்தது. இயேசு அவர் தான் தெய்வம், அவர் அன்புள்ளவர், அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறார், உனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார்னு சொன்ன அவருடைய அன்பை குறித்து இவன் பேச ஆரம்பிக்கிறான். இயேசுவினுடைய அன்பை குறித்து பேசலாம். அப்ப நல்லா பார்க்கும்பொழுது இந்த கம்யூனிஸ்ட் அவருடைய காரியத்தை பார்க்கும்பொழுது அவர்கள் அன்பின் காரியத்தை அறியாதவர்கள். இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் பார்க்கும்பொழுது அவர்கள் எல்லாமே ஒரு இயந்திரத்தை போல ஒரு வாழ்க்கை, அவங்களுடைய கொள்கை அதுதான், தேசத்துக்காக உழைக்கணும், நாட்டுக்கு முன்னேற்றத்துக்காக செயல்படணும், கடவுள் நம்பிக்கையெல்லாம் முட்டாள்தனமானது, அதெல்லாம் இருக்கக்கூடாது, நம்முடைய உழைப்பு தான் சகலமும் செய்யும், உழைச்சி நம்ம முன்னேறோம், நம்முடைய உழைப்பு தான் நமக்கு எல்லாம் செய்யும் தான் கம்யூனிசம். அப்போ அவங்களுக்கு இந்த கடவுள் பக்தி, தெய்வ பக்தின்றதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அன்புன்ற காரியம் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவருடைய காரியம் சில கொள்கைகள் நிறைய பேருக்கு பிடிக்கும் சில விஷயம். ஏன்னா அந்த கம்யூனிச கொள்கையில வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் சமமா எல்லாமே வழங்கப்படணும்ன்றாங்க, ரைட்? அது நல்ல கொள்கை தான். அப்ப பார்க்கும்பொழுது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றாலும் அந்த குழந்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுகிறது, அவர்கள் தத்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள். குழந்தைக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அரசாங்கம் பார்த்துக் கொள்ளுகிறேன், படிப்பு வேலை எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஆனால் அந்த குழந்தைக்கு அரசாங்கத்துக்கு பயனுள்ளவர்களாக இவங்களை உருவாக்கிடுவாங்க, நாட்டுக்கு பிரயோஜனமானவங்களை உருவாக்கிடுவாங்க. ஆனால் அந்த தாய் பாசம், தகப்பனுடைய பாசம், குடும்பத்தின் உறவு அதெல்லாம் நிறைய கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அது அன்புன்ற காரியமே இல்லாமல் வளர்க்கப்படுவார்கள். அப்ப அப்படி இருக்கும்பொழுது இவன் சின்ன வயசுலேருந்து அன்புன்றது தெரியாமலேயே அவன் இருந்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது முதல் முதலாக ஒரு அன்பின் செய்தியை அவன் கேள்விப்படும் பொழுது அவன் இருதயம் உடைஞ்சது, நம்பவே முடியல, என்னையும் ஒருத்தர் நேசிக்கிறாரா? ஏன்னா அவன் அந்த மாதிரி இந்த அன்பான ஒரு செய்தி கேட்டதே கிடையாது. அப்போ அவன் உள்ள அதில் ரொம்ப தொடப்பட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருந்தான். ஒரு லெவலில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லிக்கிட்டே வராரு. சொல்லிட்டு வந்துட்டு ஒரு லெவல் வந்து அந்த இயேசு உன்னுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தன்னுடைய அன்பினாலே உனக்காக அவர் மரித்தார் அப்படின்னார். உச்சகட்டமா அந்த அன்பை கொண்டு வந்து நிற்க வைக்கிறார். இதுதான் தேவ அன்பு. இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை சுமந்து உனக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தாரு. பாரு, சொன்ன உடனே அவன் இருதயத்தில் அதை கொடுத்து அந்த அன்பில இன்னும் அதிகமாக தன்னை ஒப்பு கொடுப்பான் அவன் நினைக்கிறான். ஆனால் நடக்கிறது வேற. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் ஓன்னு கத்தி அழ ஆரம்பிச்சிட்டான். அவனை அடக்கவே முடியல. இவர் சொல்லி நிறுத்துவா இருப்ப என்னப்பா இருப்பான் அவன் சமாதானப்படுத்தி பார்க்கிறார். அவன் கேட்கவே இல்லை, அதிகமாய் அழுகிறான் அழுகிறான், தாங்க கட்டுப்படுத்த முடியாம உடஞ்சு அழுகிறான். சில நிமிஷங்கள் கழிச்ச பிறகுதான் அவனை அடக்க முடிஞ்சது. கொஞ்சம் அப்படி அமைதியானோன்னு கேட்டார், என்னப்பா ஏன் இப்படி நீ அழுகிற, எதுக்காக நீ அழுகிற? அப்ப அவன் சொல்றான், இதுவரை என் வாழ்க்கையில் அன்புன்ற உன்னையே நான் கேள்விப்பட்டதில்லை, என்னையும் ஒருத்தங்க நேசிக்கிறாருன்ற ஒரு செய்தி இதுவரைக்கும் எனக்கு இருந்ததில்லை. அப்படி எனக்கு இந்த அன்பு நான் என்னானே தெரியாத ஒரு நிலைமையில் சிறுவயதில் நான் வளர்ந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னை ஒருத்தர் நேசிக்கிறார் அன்பா இருக்கிறார்ன்ற செய்தி எனக்கு கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் இருக்கிறார்னு ஆசையா இருந்தேன், ஆனால் அந்த இயேசுவும் மரித்து விட்டார் நீங்க சொல்லிட்டீங்களே, அவர் இல்லையா, அவர் இறந்துட்டாரா, அதனால தான் நான் அழுதேன், அவர் இருப்பார்னு ஆசையா இருந்தேன் ஆனால் அவர் தான் இறந்துட்டார்னு சொல்லிட்டீங்களே, அதனால தான் அழுதேன் அப்படின்னு நான் அப்ப சொன்னாரப்பா இன்னும் விஷயம் முடியல, அவர் மரித்தார் ஆனால் மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தார், இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார், அந்த அன்புள்ள இயேசு இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறார். அதை கேட்ட உடனே தாங்க முடியாத சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பிச்சிட்டான், ஓ அந்த இயேசு உயிரோடு இருக்கிறாரா இருக்கிறாரா. அப்புறம் அவனுக்கு மறுபடியும் கர்த்தரை தெளிவாய் சொல்லி அவன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வச்சார். அவ பார்க்கும் பொழுது இன்னைக்கு சொல்றேன், உலகம் சரியான ஒரு அன்பின் செய்தியை அறியாமல் இருக்கிறது. தேவன் ஒருவர் இருக்கிறார், அன்புள்ளவர் ஆண்டவர் இருக்கிறார், அவர் நம்மை பரலோகத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை அழைக்கிறார். இந்த அன்பின் செய்தி இன்றைக்கு உலகத்திற்கு தெரியறது கிடையாது. இன்றைக்கு மற்ற மார்க்கங்கள் புறஜாதி மார்க்கம் எல்லாம் பயமுறுத்தி தங்கள் பக்தர்களை வைத்திருக்கிறது, பயமுறுத்தி தன் கட்டுப்பாட்டுகளை வச்சுட்டு இருக்குது, ஏதாவது செஞ்சேனா அது நடக்கும் இது நடக்கும் இப்படி பயமுறுத்தி பயமுறுத்தி ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சுட்டு இருக்குது வச்சுட்டு இருக்குது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் பயமுறுத்தி ஏற்படுத்தல, அன்பின் மார்க்கமாக இருக்கிறது. இந்த அன்பின் செய்தியை, இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்தை கண்டிப்பாக நாம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கமே பரலோகத்தை குறித்த ஒரு அன்பின் பிரசங்கமாய் இருந்தது. சரி, ரெண்டாவது இயேசு கிறிஸ்து மத்தையும் 4:19 தன்னுடைய சீஷர்களை ஏற்படுத்தினார் இல்லையா, எதுக்காக, என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அப்ப ரெண்டாவது கர்த்தருடைய நோக்கம், சீஷர்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் மனுஷர்களை பிடிப்பது. உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்திருப்பதின் நோக்கம் என்ன? இதுதான் கர்த்தர் நம்மை ரட்சித்து அவர் பின்னே நாம் வரும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷரை பிடிக்கிறதற்காகத்தான். அதுதான் மெயின், மனுஷரை பிடிக்க வேண்டும். அநேக ஜனங்களை நரகத்திற்கு பிசாசு கொண்டு செல்லுகிறான். அப்ப அந்த ஜனங்களை பிசாசின் பிடியிலிருந்து, நரகத்தின் பிடியிலிருந்து கர்த்தருடைய பட்சத்தில் பரலோகத்திற்கு நேராய் பிடித்து கொண்டு வர வேண்டும். இது யாருக்கு, யார் இதை செய்வதென்றால், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அப்போ கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம்னு சொல்றோம், அதற்குள் கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறார். நாம் அவரை பின்பற்றோம்னா நம்ம கிட்ட அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு? மனுஷரை நாம் பிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மனுஷரை பிடிக்கும். அப்ப அவங்களை அழைக்கும் பொழுதே அவங்களை பத்தியான எதிர்பார்ப்பையும் சேர்த்து சொல்றார், என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அப்ப நம்ம வாழ்க்கை குறித்து கர்த்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்பு? மனுஷரை நாம் பிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அதுதான் எதிர்பார்ப்பு. நம்ம கிட்ட கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம அவர் பின்னால வரவுனாலே நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கிறார், நம்ம மனுஷரை பிடிக்கணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் ரட்சிப்பை சொல்ல முடியும், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அதை அனுபவபூர்வமாய் விளக்க முடியுமே தவிர, ரட்சிப்பு நிச்சயம் இல்லாதவர்கள் அனுபவபூர்வமாய் ரட்சிப்பை சொல்லுவது கூடாத காரியம். அப்போ நமக்குள் இருக்கிறத நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுதுதான் அது அடுத்தவங்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும். நமக்குள் இல்லாத ஒன்றை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. நமக்குள்ள இருந்தாதான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நமக்கே இல்லைன்னா அதை நம்ம இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. அப்ப நமக்குள் அந்த ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்ததின் நோக்கமே நமக்குள் கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 38:7 வாசிங்க. எசேக்கியேல் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமே தெரிஞ்ச வசனம் தான்.
நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு.
இதுதான் முக்கியம். நம்முடைய சபையுடைய தீம் வர்ஸ் இதுதான் இல்லையா? கர்த்தர்தான் எனக்கு சொல்றாரு. இந்த வசனத்தை சொல்லிதான் சபை ஆரம்பிக்க சொன்னார். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்பட்டா போதாது, நீ பரலோகத்துக்கு வர்றதுக்கு ரெடி ஆயிட்டினா போதாது, உன்னுடனே கூட கூடின உன் எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து, பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு, அவங்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை நீ பத்திரமாய் பாதுகாத்துக்கொள், அவர்களை பத்திரமாய் பாதுகாத்து அவர்களை பரலோகத்தில் கொண்டு வந்து சேருங்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு பரலோகத்திற்கு வருவதற்கு ஆயத்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன? மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும். இது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தரை எதிர்பார்க்கிற தலையான கடமையா இருக்கிறது. அதனால கண்டிப்பாக நாம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவருடைய பிரசங்கம் மற்றும் ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கும் பொழுது இதைத்தான் இருந்தது. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 10 வாங்க, 5 வாசிங்க. மத்தேயு 10:5 வாசிங்க.
இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள்.
போகும்பொழுது என்ன பேசணும்? அடுத்தது
போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள்.
பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். அப்ப அவங்களுக்கு அதுதான் சொல்லி அனுப்புகிறார் இல்லையா? பரலோக ராஜ்யத்திற்கு சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி அவங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்புறார். எல்லா ஜனங்களையும் பிடிக்கிறது எப்படி பிடிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரெயின் பண்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நோக்கம், தன்னுடைய சீஷர்களை தெரிந்து கொண்ட நோக்கமே ரட்சிப்புக்குள் அநேகரை கொண்டு வர வேண்டும். அதனாலதான் அவங்களுக்கு பண்ண வேண்டிய பிரசங்க வாக்கியத்தையும் சொல்லிக் கொடுக்கிறாரு. என்ன பிரசங்கம் பண்ணுங்க? ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்காக பிரசங்கம் பண்ணு. ஏன்னா அவங்களை தெரிந்து கொண்டதே இதுக்குதான், ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்துறதுதான் இவங்களை தெரிந்து கொண்டார். அதனாலதான் அவங்களுக்கு பிரசங்கத்தையே சொல்லிக் கொடுக்கிறார், இப்படி பிரசங்கம் பண்ணுங்க, இப்படி பிரசங்கம் பண்ணி ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறார். அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதின் ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தருக்கு இருக்குது. அது என்ன? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதான மிக முக்கியமாய் இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது 3 காரியம் அவருடைய ஜெப குறிப்புன்னு சொன்னேன் இல்லையா? எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 9:36-38 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜெப குறிப்பை சொன்னார். நானே சொல்லிட்டு போயிடுறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கும் பொழுது அவர்களை கண்டபொழுது மனதுருகி சொன்னார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ அவர் இந்த உலகத்தில் இருந்தபொழுது ஏராளமான பாடுகள் அவருக்கு இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, நிந்தனைகள் இருந்தது, அவமானம் இருந்துச்சு, எதிர்ப்பு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்கு சகலவிதமான பிரச்சனைகள் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் எந்த இடத்திலேயும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்திலே தன்னுடைய பிரச்சனையிலிருந்து தனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்க சொல்லல. தன்னுடைய போராட்டத்திலிருந்து தனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்க சொல்லல. தனக்கு இருக்கிற எதிர்ப்புகள் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்க சொல்லல. அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன? அறுவடைக்கு வேலையாட்களை எஜமான் அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப 3 காரியம் நம்முடைய ஜெபத்தை குறித்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன ஜெபம்? உங்கள் ஜெபத்துடைய முக்கியமான நோக்கமே ஆத்துமாதாயமாக இருக்க வேண்டும். அப்ப நல்லா சொல்ற, நம்முடைய ஜெபத்தை பல நேரத்தில் நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல நம்ம பல நேரத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஜெப விண்ணப்ப நம்மகிட்ட இருக்குது, ஆனா நம்மளோ ஃபோக்கஸ் தவறி பல காரியங்களுக்கு ஜெபிச்சுட்டு காண்டுக்கிறோம். பல நேரத்தில் வேற காரியத்துக்கு ஜெபிக்க வேணாம்னு சொல்லல, ஆனா அது உங்கள் பிரதானமான ஜெப குறிப்பு எதுவா இருக்கணும்னா ஆத்துமாதாயமா இருக்கணும். ஆத்துமாதாயமா இருக்கணும். இது வேணும் அது வேணும், இந்த பிரச்சனை மாறணும் அந்த பிரச்சனை மாறணும் நம்ம ஜெபிக்கிறோம். என்னைக்காவது நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா? நம்மளுடைய எடுத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படணும் நம்ம ஜெபிக்கிறோமா? ஒரு நபர், இந்த நபர் ஜெபிக்கணும், இந்த நபர் ரட்சிக்கப்படணும் நம்ம ஜெபிக்கிறோமா? நான் சொல்றேன், நம்முடைய ஜெபங்கள் ரட்சிக்கப்படாத நபருடைய ரட்சிப்பை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒட்டஞ்சத்திரம் என்ற பகுதியிலே டாக்டர் செல்வின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நல்ல ஒரு ஆத்மாதாயத்துக்கு நடைமுறையிலே அநேகரை பயிற்சி கொடுக்கிறவர். அவர் ஒரு ஜப கையேடுன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார், தன்னுடைய ஆட்கள் அவர் அப்படி ஜபிக்க கற்றுக் கொடுப்பார். எப்படின்னா, சும்மா நீங்க வந்து என்ன செய்யாத இது அதுன்னு ஜபிக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளிலும் உங்கள் ஜப குறிப்பு ஏதாகிலும் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும்னு. அவங்க சார், நான் ஒரு நாள் அவங்களுடைய இதில் ஜபிக்கிற காரியத்தை பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் கற்றுக் கொடுத்த விதம் எப்படின்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரர்களுக்காக ஜபின்மா பண்ணுவாங்க. ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிச்சைக்காரர்களையும் ரட்சியும். யார பிச்சைக்காரங்க நம்ம ஜபிக்கிறோமா? காசே போறதில்ல, அப்படிங்கிறத ஜபிக்கிறது இல்ல. பிச்சைக்காரருக்காக யாரும் ஜபிக்கிறோமா? அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஆத்துமா இருக்குது இல்ல. அந்த ஆத்துமாவும் செத்தாலும் சரி, பரலோகத்துக்காக நரகத்துக்காது வரும். லாசுரு யாரு? பிச்சைக்காரன் இல்ல. லாசுரு பிச்சைக்காரன். ஆனால் அந்த லாசுருவின் காரியம் வேதத்தில் எவ்வளவு தெளிவா இருக்குது! அவன் பரலோகத்திற்கு வந்த செய்தி எவ்வளவு தெளிவாய் வேதத்தில் எழுதி இருக்கிறது. அப்போ ஒரு பணக்கார மனுஷன் பரலோகத்துக்கு வரான் நரகத்துக்கு வரான்றதுதான் கர்த்தருக்கு காரியம் கிடையாது. ஒரு பிச்சைக்காரன் பரலோகத்துக்கு வர்றதை குறித்து வேதம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அந்த பிச்சைக்காரனுடைய பெயர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, லாசரு. அப்போ ஒரு பிச்சைக்காரனானாலும் அவனை தேவனாகிய கர்த்தர் பிச்சைக்காரனா பார்க்கல, அவனுக்குள் இருக்கிற விலையேற பெற்ற ஆத்மாவை தான் கர்த்தர் பார்க்கிறார். பைபிள்ல பணக்காரங்களை சொல்றத பார்க்கிற பிச்சைக்காரங்களை நிறைய சொல்லியிருக்குது, தெரியுமா? பைபிள்ல நிறைய பிச்சைக்காரங்க சொல்லியிருக்குது, படிக்க வேண்டாம். மார்க் 10:46-52 வரைக்கும் படிச்சு பாருங்க. அப்புறம் வீட்டில் பர்திமேயு, அவன் யாரு? பிச்சைக்காரன், தெரியுமா? பர்திமே யாரு? பிச்சைக்காரன். அப்போஸ்தல நடபடிகள் 3 படிச்சு பாருங்க. முதல் அதிகாரத்து முதல் வசனத்தில் 7 வரைக்கும் படிச்சு பாருங்க. அங்க ஒரு மனுஷன் இருப்பான், பிறவி சப்பானி, அவன் யாரு? பிச்சைக்காரன். ஏதாகிலும் கிடைக்குமான்னு சொல்லி பிச்சை கேட்டானாம் யோவான் இடத்துல, பேதர் இடத்துல. அப்ப பைபிள்ல பாருங்க எத்தனை பிச்சைக்காரங்க பைபிள்ல வராங்க பாருங்க, இல்லையா? பைபிள்ல பணக்காரங்களை விட பிச்சைக்காரங்க லிஸ்ட்ல நிறைய இருக்குது. அப்ப பிச்சைக்காரர்கள் எல்லாரும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே சொன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருந்த எல்லா பிச்சைக்காரர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தெரியுமா? எல்லா பிச்சைக்காரனும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பர்திமேயு குருடன், பிச்சை எடுத்துட்டு இருந்தான், வழியில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தான். ஆனா அவன் அற்புதத்தை பற்றி இயேசுக்கு பின் சென்றான்னு பார்க்கிறோம், இல்லையா? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆயிட்டான், இல்லையா? லாசரு பிச்சைக்காரன், அவன் மறித்து பரலோகத்தில் போய் ஆபிரகாம் அடியில் போய் உட்கார்ந்து எழுதப்பட்டிருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டவன். அங்க அலங்கார வாசல் உட்கார்ந்திருந்த யோவான் அப்போஸ்தலன் 3 காணப்படுகிற பிச்சைக்காரன் அற்புத சுகமடைந்து தேவாலயத்துக்குள்ள போயிட்டான்னு போட்டிருக்குது. அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். பைபிள்ல எந்தெந்த பிச்சைக்காரன் போட்டிருக்கதோ எல்லா பிச்சைக்காரர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். அப்ப பிச்சைக்காரர்களுக்கு பைபிள் அவ்வளவு போக்கஸ் பண்ணுது இல்ல. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப அவர் ஜபிக்கும் பொழுது பிச்சைக்காரர்களுக்காக இன்னைக்கு ஜபிப்போம் அப்படின்னு ஜபிப்பாங்க. அடுத்தது அடுத்த நாள் ஒவ்வொரு ப்ரொஃபஷன் சொல்லி, இன்றைக்கு இந்த பூ வியாபாரம் பண்றாங்களே அவங்களுக்காக ஜெபிப்போம். அதெல்லாம் என்ன செய்ய நினைக்கிறது இல்லை. பூ வியாபாரம் பண்றாங்களே, அவ்வளவு பார்த்தா 100,000+ பேர் இருப்பாங்க அந்த வியாபாரத்தில், அவங்களுக்காக ஜெபிப்போம். பழ வியாபாரம் பண்றாங்களே அவங்களுக்காக இன்னைக்கு ஜெபிப்போம். காய்கறி கடை வச்சிருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஜெபிப்போம். அடுத்தலாம் மளிகை கடை வியாபாரம் பண்றாங்களே அவங்களுக்கெல்லாம் ஜெபிப்போம். கறிக்கடை வச்சிருக்கிறாங்களே அவங்க நிலமதான் பரிதாபம், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு பிசினஸ், சர்ச்சைக்கே வர முடியாது அவங்க நினைச்சா கூட. அன்னைக்கு ஒரு நாள் தான் உங்க வியாபாரமே. அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிப்போம், ஜெபிக்கணும். இன்னைக்கு காலையில் கடையில் அந்த காசு பண்ணி வரது எனக்கு இதான் ஞாபகம் வந்துச்சு. எங்க ஸ்ட்ரீட்ல ஒரு கறிக்கடைக்காரர் கறிக்கடை நல்லா பேசுவார். அவர் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இந்த மனுஷெல்லாம் ரட்சிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, வர முடியுமா? இந்த மனுஷெல்லாம் இப்படி டெய்லி ஞாயிற்றுக்கிழமை தானே கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு, இவரெல்லாம் எப்படி சர்ச்சைக்கு வர்றது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இன்னைக்கு வந்தேன் காலையில். அதுக்கு தான் சொல்றேன். அப்ப எதுக்கு சொல்றேன்னா, அப்ப அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சர்ச்சைக்கு வர்றதுன்றது காலையில வர்றதுன்றது முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவங்களுக்கு நேரமே அப்படி ஆயிப்போது. அப்போ அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யறது இல்ல, என்னமோ நமக்காகவே ஜெபிச்சு நமக்காகவே காலத்தை ஓட்டுறோம். இல்ல இல்ல இல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய ஜெபம் எல்லா ஜனங்களையும் கவர் பண்ணணும். புரியுதுங்களா? இனிமே நீங்க உங்க ஜெபத்துல கொஞ்சம் இப்படி கொஞ்சம் போக்கஸ மாத்துங்க. வாரத்துல 7 நாள் 7 பேர்த்துக்கு. முதல் நாள் காய்கறி கடைக்காரர் இருக்கு, அடுத்த நாள் கறி கடைக்காரர் இருக்கு, செவ்வாய்க்கிழமை கறி கடைக்காரர் இருக்கு, புதன்கிழமை மளிகை கடைக்காரர் இருக்கு, வியாழக்கிழமை பூ கடைக்காரர் இருக்கு, வெள்ளிக்கிழமை படக்கடைக்காரர் இருக்கு, சனிக்கிழமை பிச்சைக்காரர் இருக்கு. இப்படி ஜெபம் பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நபர்களுக்கு இப்படி பார்த்து, ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய ஜெபம் பெரும்பாலும் அவங்களை போக்கஸே பண்றது கிடையாது. நம்ம விட்டுறோம், பெருங்கூட்டத்தை விட்டுறோம். ஜெபித்தால் கர்த்தர் கண்டிப்பாய் அவர்களை ரட்சிப்பார். தெரியுமா? ரட்சிப்பார். பார்க் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு பூக்காரம்மா இருக்கிறாங்க, பார்க் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட. பயங்கரமான ஸ்லம் ஏரியால இருந்து வந்த லேடி அது. நினைக்கிற ஒரு காலத்துல மகா மோசமான ரவுடியா இருந்திருக்கும் நினைக்கிறது அம்மா. அந்த முகத்துல எல்லாம் அந்த வெட்டுக்காயெல்லாம் இருக்கும். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்லம்ல இருந்து அந்த முகத்தை பார்த்தா ஒரு காலத்துல அந்தமா அப்படி இருந்திருக்கும் தெரியும். பயங்கரமான இருந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அந்த ஸ்லம் சிந்தாதிப்பட்ட அந்த பயங்கர ரவுடி ஏரியாது. அந்த இடத்துல இருந்து அந்த அம்மா வந்தது. ரட்சிக்கப்பட்டு அந்த அம்மா நல்ல பாட்டு பாடும் போல இருக்குது. ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கேசட் எல்லாம் வெளியிட்டு இருக்குது, பாட்டு கேசட் எல்லாம் வெளியிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கும் பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது அந்த அம்மா. எதுக்கு சொல்றது கேட்டீங்கன்னா, அவங்களையும் ரட்சிக்கப்பட்டு அவ்வளவு தூரம் பிரகாசிக்கிற ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப பாருங்க, கர்த்தர் எந்த கூட்டத்தில் இருந்தும் யாரையும் ரட்சித்து தமக்கு என்று பிரகாசிக்கப்பட்ட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபிக்கணும். மூணாவது, நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாலாவது காரியம் என்னது? அற்புதங்கள் இல்லையா? மத்தேயு 11:20-21 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ணார். பலத்த செய்கைகளை கண்டதான பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். என்ன சொன்னார்? கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். அப்ப நாலாவது, அற்புதங்களை இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலின் நோக்கத்தோடு தான் அவர் அற்புதங்களையே செஞ்சார். தனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி எந்த இடத்துல அவர் அற்புதங்களை செய்யவே இல்லை. பிசாசு வந்து கேட்டான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர்கிட்ட, நீ தேவனுடைய குமாரனையான அந்த கல்லுகளை அப்பமாக மாற்றும், முடியுமா முடியாதா? முடியும். அவருக்கு அற்புதத்தை செய்ய முடியும். கல்லுகளை அப்பமாய் மாற்றுவது அவருக்கு முடியும். ஏன் முடியாது? அவருடைய முதல் அற்புதமே ஒன்னை இன்னொன்னா மாத்திருந்துதான், தண்ணியை திராட்சை ரசமா மாத்திருந்து அவரு ஃபர்ஸ்ட் அற்புதமே அதுதான். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவருக்கு ஏன் கல் அப்பமா மாற்ற முடியாது? முடியும். அதை ஏன் செய்யல? செஞ்சாலும் அவன் மனம் திரும்ப மாட்டான், அவருக்கு தெரியும். ஏன்? அவன் பிசாசு, அவன் மனம் திரும்பறதுக்கு வாய்ப்பே இழந்துட்டான், முடிஞ்சு போச்சு. அப்போ அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யறதுனால அவன் மனம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதுனால அவனுக்கு தனக்கு வல்லமை உண்டுன்னு காமிச்சு இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்யல, தன்னுடைய அற்புதத்தை வேஸ்ட் ஆகல. அப்ப இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் பொழுதெல்லாம் ஜனங்களின் மனம் திரும்புதலை போக்கஸ் பண்ணி தான் அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். வேற எந்த நோக்கத்திலும் தனக்கு வல்லமை உண்டு என்று காண்பிக்கவே இல்லை. ஒரு நாள் யூதர்கள் வந்து கேட்டாங்க, எங்களுக்கு வானத்தில் ஒரு அடையாளத்தை காண்பியும், அப்ப நாங்க விரும்புறோம். நாங்க காமிச்சாரா? காமிக்கல இல்லையா? அப்போ சிலர் என்ன செய்யறாங்க, அடையாளத்தை காமிச்சாக்க உடனே நம்பர் என்ன, இப்படி அடையாளத்தை கேட்டு வரவன் ஒருபோதும் திருத மாட்டான். புரியுதா? ஒருபோதும் திருத மாட்டான். செஞ்சு காமிச்சாரா? செய்யல. அவனுக்கு ஒரு அற்புதத்தை அவர் இயேசு கிறிஸ்து செய்யவே இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு நபருக்கு அற்புதத்தை செய்கிறார் என்றால் அவன் மனம் திரும்புறதற்கு வாய்ப்புள்ளவர்களா அதை பார்த்துதான் செய்கிறார். அப்படி விதண்டாவதம் பண்றவங்களுக்கோ அல்லது பிசாசுக்கோ தன்னுடைய வல்லமை அவர் காண்பிக்கணும் அவர் பிரயாசப்படவே இல்லை. அப்ப நல்லா சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாலாவதாக நம் மூலமாய் கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்க வேண்டும். எதுக்காக? ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, அதுதான் ஃபோக்கஸ். அந்த மனம் திரும்புதல் இல்லைன்னா நம்ம அற்புதம் பண்றது வேஸ்ட், அற்புதம் பண்றது. அப்போ நம்ம ஜனங்களுடைய அற்புதத்துக்காக ஜெபிக்கணும். ஆனா நம்முடைய உள்நோக்கம் என்னவா இருக்கணும்? அந்த அற்புதத்தை கண்டாகிலும் ஜனங்கள் மனம் திரும்புவார்களா? அதுதான். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தீருவிலும் கோரோசிலும் பெத்சாயிதாவிலும் நிறைய அற்புதம் செஞ்சாரு. எதிர்பார்த்தாரு, எப்படியாவது இதை பார்த்தாங்கிலும் மனம் திரும்புவார்களா? ஒருத்தன் கூட மனம் திரும்பல. அது அவருக்கு கோபத்தை உண்டு பண்ணுச்சு. ஏன்? அவருக்கு ஏமாற்றம் வந்ததுனாலதான் அவர் கோபமே வந்துச்சு. கடிதம் கொண்டு ஏமாற்றம் அடைந்தார். அப்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை கொண்டு அற்புதங்களை செய்யணும். அதுக்கு பிரயாசப்படுங்க. அந்த பிரயாசப்படும் பொழுது சொல்றேன், அந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு நம்ம செய்யணுமே தவிர, நம்முடைய பெயருக்கோ பிரஸ்தாபத்துக்கோ நம்முடைய காரியங்களுடைய உள்நோக்கம் வேற எதுவுமே இருக்கக்கூடாது. நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒரு விடுதலை ஒருத்தருக்கு கிடைச்சா அந்த நபர் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறணும். அப்ப அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் சென்று ஜெபிக்கிற இடத்தெல்லாம் கர்த்தர் நீங்க விடுதலை கொடுக்கணும். ஜெபிங்க, உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? விடுதலையை தருவார். ஆனால் அந்த நபர் மனம் திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தை மட்டும் நீங்க விட்டுடாதீங்க. அதுதான் ரொம்ப பிரதானமானது. எல்லாரும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னால ஒரு முறை, இது எப்படி ஒரு 17, 15, 16, 15 ஒரு 18-20 வருஷம் இருக்கும். ஒரு முறை நாங்கள் சபையில் ஊழியத்தில் இருக்கும்பொழுது ஒரு முறை நான் ஜெபம் நடத்திட்டு இருந்தேன். அப்ப அன்றைக்கு பகல் நேரத்தில் ஒருத்தர் எனக்கு போன் பண்ணார். ஐயா, என் மனைவி பயங்கரமா பிசாசு பிடிச்சு ரொம்ப கலக்கடிக்கிறது, வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி அடிச்சு உடைக்கிறா, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நாங்கள் போன் பண்ணாங்க. பயங்கர பிசாசு கனடா பண்ணுச்சு. சரி, நீங்க சர்ச்சுக்கு கொண்டு வாங்க, நாங்கள் கூட்டிட்டு வாங்க, நான் ஜெபிக்கிறேன் சொல்லி சொல்லிட்டேன். அன்றைக்கு சாயங்காலம் ஜபம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனைவியை ஒரு 5-6 பேர் சேர்ந்து அவரோட குடும்பத்தெல்லாம் சேர்ந்து ஒரு டெட் பாடி மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து சர்ச்சு ஜபம் நடத்திட்டு இருக்கிற இடத்துல கொண்டு வந்து போட்டாங்க. இப்படி டெட் பாடி மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு உணர்வு இல்லாமல் அப்படி கொண்டு வந்து போட்டாங்க. கொண்டு வந்து போட்ட பிறகு, அப்புறம் ஜபம் முடிஞ்ச பிறகு அவருக்காக, அந்த அவருடைய மனைவிக்காக ஜபிக்கிறதுக்காக அவரை கூட கணவரை பார்த்து கேட்டேன், என்ன பிரச்சனை என்னன்னு சொன்ன பிரச்சனை எல்லாம் சொன்னார். சரி, அவர் பார்க்கும்போது ஒரு இந்து குடும்பமா இருந்தது. சரி, நம்ம ஜெபிச்சு அவங்களுக்கு விடுதலைக்காக பிரயாசம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு என் உள்ளத்தில், ஆவியால் என் உள்ளத்தில் அவருடைய சில கேள்விகளை கேட்கும்படி திடீர்னு என்ன ஒரு தூண்டுதலை கர்த்தர் கொடுத்தார். உடனே அவரை பார்த்து கேட்டேன், சரிங்க, இப்போ உங்களுக்கு உங்களுடைய மனைவிக்கு ஜெபிக்கிறேன், எவ்வளவு மோசமான நிலைமைந்தால் சரி ஒரு நிமிஷத்தில் ஜெபிச்சு விடுதலை ஆக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுதலை ஆயிடும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் கர்த்தரை பின்பற்றணும். அப்படி இருந்தாதான் அந்த விடுதலையை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இல்லைன்னா போன பிசாசு திரும்பி இன்னும் 7 பிசாசை கூட்டிட்டு வந்து பைபிள்ல போட்டிருக்குது. அதனால சரியா நீங்க கத்தரை பின்பற்றிட்டீங்கன்னா அந்த விடுதலையை காப்பாத்திக்க முடியும். இல்லைன்னா இதை விட நிலைமை மோசமாயிடும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அவருடைய கணவரை பார்த்து கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அப்படியே யோசிச்சுட்டு இருந்துட்டு, இல்லைங்க யோசிக்கணுங்க அப்படின்னு அப்படியே தடுமாறினாரு. நான் சொன்ன, உங்களுடைய மனைவிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையோடு இப்படி கொண்டு வந்திருக்கிறீங்க, பகல் எல்லாம் வீட்டில் கிடந்த எடுத்து அடிச்சு உடச்சிருக்கிறாங்க, இந்த நிலைமையில இப்படி கொண்டு வந்திருக்கிறீங்க, இப்போ இப்படி யோசிக்கணும்ன்றீங்க, என்னங்க விஷயம் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், இல்லைங்க நான் ஒரு குருஜியை பின்பற்றிட்டு இருக்கிறேங்க, அதனால அவரை விட்டுட்டு நான் வர முடியாதுங்க அப்படின்னாரு. பாருங்க, இந்த நிலைமையில் அவரோட ஒய்ஃப் இருந்தாலும் அவர் குருஜியை பிடிச்சிட்டு இருக்கிறார் அவர். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அவரை பார்த்து. இந்த நிலைமையில உங்களுடைய மனைவி கொண்டு வந்திருக்கிறீங்க, ஆனா உங்க குருஜியை பிடிச்சிட்டு இருக்கிறேன், குருஜி விட முடியாதுன்றீங்களே, அப்ப உங்க மனைவி அந்த குருஜிட்டே கொண்டு போக வேண்டியதான், எதுக்காக இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, ஆமாங்க, குருஜிட்டு தான் நான் சொன்னேன், போன் பண்ணி அவர்கிட்ட தான் சொன்னேன், அந்த குருஜி தான் சொன்னார் ஏதாவது சர்ச்சுக்கு கொண்டு போ, அங்கதான் ஜபிப்பாங்கன்னு சொன்னாருன்னாரு. குருஜியோட நிலைமை எப்படி இருக்கு வேற? அப்போ குருஜிக்கே தெரியுது எங்க போனா என்ன நடக்கும்னு. சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்லியிருக்கிறார், குருஜி தான் சொல்லியிருக்கிறாரு, நாங்க உபதேசம் மட்டும்தான் நாங்க பண்ணுவோம், இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் நீங்க சர்ச்சுக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்ட்டாரா குருஜியே சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாரு. பரவாயில்ல, அப்போ அவருக்கு முடியல, அவரால் பண்ண முடியல, என்ன செஞ்சிட்டாரு, அதுக்கு சர்ச்சுக்கு கொண்டு போகணும்னு அவரே சொல்லிட்டார். அதனால தான் வந்து அப்ப நான் அவரை பார்த்து கேட்டேன், ஏங்க உங்க குருஜிக்கு ஒரு பிசாச டீல் பண்ண முடியல, அப்படிப்பட்ட குருஜி உனக்கு தேவையா உங்களுக்கு? இயேசு தான் விடுதலை கொடுக்கிறவர், இப்படிப்பட்ட குருஜி உங்களுக்கு தேவையான்னு. அப்போ முழிக்கிறார் அந்த மனுஷன், சரிங்க நான் இயேசுவை பின்பற்றன்னு வாயில் வார்த்தையே வரல, ஆனா என் உள்ளத்துல எனக்கு ரொம்ப எனக்கு வந்து இதா இருந்துச்சு. அப்ப திருப்பி நான் கேட்டேன், இப்ப சொல்லுங்க, இப்ப நான் ஜெபிக்கிறேன், கண்டிப்பா ஜெபிக்கிறேன், விடுதலை கொடுப்பார், ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவை உண்மையா பின்பற்றுவீங்களா? அதுதான் உங்களுக்கு தேவை, அதான் முக்கியம்னு. அவ்வளவு சொன்ன பிறகு இருதயத்தை கடினப்படுத்தி சொல்றாரு, இல்லைங்க நாங்க யோசிச்சுதாங்க நான் முடிவு பண்ணணும், நான் பின்பற்ற முடியாதுங்க, யோசிச்சுதாங்க நான் முடிவே பண்ணணும்ட்டார். நான் பார்த்தேன், சரி அப்போ ஒன்னு செய்யுங்க, உங்க மனைவிங்க எடுத்துட்டு போய் யோசிச்சுட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுட்டேன். என்ன பண்ண முடியும், யோசிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டேன். ஏன் என்று சொன்னால், நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம், அவர் அற்புதம் தான் எனக்கு வேணும்னு வாயால் அறிக்கை பண்ணும் பொழுது அந்த நபருக்கு நம்ம ஜெபிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு முயற்சி பண்ணணும். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு கன்ஃபர்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஜெபிக்கிறதுல அர்த்தமே இல்லை. சார் நீங்க யோசிச்சுட்டு நீங்க வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டேன், அப்படியே அனுப்பி விட்டேன் ஜெபிக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா கவனிக்கணும். கர்த்தர் அற்புதம் செய்கிறார், ஆனா அவருடைய நோக்கம் என்ன, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு அற்புதம் செய்யல, யூதர்கள் அடையாளத்தை கேட்கும் போது அவங்களுக்கு அடையாளத்தை அற்புதம் அவர் காட்டவே இல்லை, அவங்களுக்கு செஞ்சு வேஸ்ட், கர்த்தர் அதெல்லாம் செய்யல. கடைசியாக அவருடைய கடைசி கட்டளை இல்லையா, மத்தேயு 28:12 சொல்லுகிறது, சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் எல்லா ஜாதிகளுக்கும் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய இறுதி கட்டளையாயிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய கடைசி ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் மரிக்கிறார்னா அதுக்கு முன்னாடி கடைசி ஆசைன்னு சொல்லுவாங்க, அந்த கடைசி ஆசையை எல்லாருமே நிறைவேற்றுவாங்க. கடைசி அப்படி ஆசைப்பட்டார் அப்படின்னு அதை நிறைவேற்றுவாங்க. ஈவன் ஒரு மரண தண்டனை கைதிக்கு கூட கடைசியில் கேட்பாங்க, உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க, கடைசி ஆசையை அதை நிறைவேற்றுவாங்க. மரண தண்டனைக்குரிய மகா மோசமானவனாக இருந்தாலும் கூட சரி, அவங்களுக்கு அதை செய்வாங்க. தியாகராஜ பாகவதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டது இல்லையோ, சரி அந்த லைன்ல இருக்கிறவங்க தெரியும் தியாகராஜ பாகவதர். ஒரு காலத்தில் எனக்கும் தெரியாது, நானும் பிறகு முன்னாடியே செத்துட்டார்னு நினைக்கிறேன். அப்போ அவர் பார்க்கும்பொழுது அவரோட போட்டோலாம் பார்த்துருக்கிறேன், 1930s 40s 50s தான் நினைக்கிறேன், 50s கூட கிடையாது, 50s இருந்தாரா, தெரியுது அவருக்கு. அப்போ பார்க்கும் பொழுது அவர் ஒரு பிரபலமான ஒரு சினிமா நடிகர் பாடகர். அன்னைக்கெல்லாம் நடிகர் பாடகர்லாம் வேற கிடையாது, எல்லாமே அவங்க தான் நடிக்கிறவங்க தான் பாட்டும் பாடும். அந்த தியாகராஜ பாகவதர் வந்து ஒரு சிறந்த ஒரு அன்னைக்கு சூப்பர் ஸ்டார், அவர் தான், அவருக்கு மிஞ்சது யாருமே கிடையாது. அவரே பாட்டி, அவரே நடிச்சு, அவருனா ஜனங்க அந்த காலத்தில் பாட்டிஸ்ல இருந்தவங்க எல்லாம் பைத்தியமா இருந்திருக்கிறாங்க தியாகராஜ பாகவதர்னா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அந்த மனுஷன் கொலையதை செஞ்சிட்டாரு, கொலையதை செஞ்சு கடைசியில அவருக்கு மரண தண்டனை பிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அவன் துன்மார்க்கனா தான் இருப்பான், சினி ஃபீல்ட் இருக்கும்போது அப்படி இருக்கிறான். கடைசியில் அதை கொலை கிதமாக பண்ணி கடைசியில் மரண தண்டனை அவருக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்து அவருக்கு வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அப்போ தூக்கு மடங்கி கொண்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க. ஃபைனலிஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாம் மெர்சி படிச்சு, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கண்டிப்பாக தூக்கில் போடணும்னு கொண்டு வந்தாச்சு, தூக்கு மடங்கி கொண்டு வந்தாச்சு. அவ்வளோ பிரபலமானாலும் கொண்டு தூக்கு மடங்கி கொண்டு வந்து நிற்க வச்சாச்சு. நடந்த சம்பவம் இது, தூக்கு மேடைக்கு கொண்டு வந்து நிக்க வச்சு அடுத்து கடுத்துல தூக்கு கையில மாட்டணும். அப்போ அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜ் அங்க இருப்பாரு, தாசல்தார் இருப்பாரு, அங்க இருக்க முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க, தூக்கு போற அந்த முக்கியமான அந்த ஆட்கள் மட்டும் அந்த இடத்துல இருப்பாங்க, ஜெயில இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல கேக்குறாங்க, உன்னை தூக்குல போட போறோம், உனக்கு முடிய போகுது, உன் கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றாரு, நான் ஒரே ஒரு பாட்டு பாடிக்கணும்ன்றேன். ஏன்னா அவர் ஒரு பெரிய பாடகர், பெரிய நடிகர், பயங்கரமான பாடகர், உலகமே தமிழ் ஃபீல்டா அவர் படைய மயங்கி கிடந்துச்சு அவர் மேல. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு பாட்டு பாடிக்கணும்ன்ற உன் கடைசி ஆசை, ஒன்னு தியாகராஜ பாகவதராச்சு, அவரு தன்னுடைய கடைசி ஆசை சாகிறதுக்கு முன்னால பாட்டு பாடணும்னு கேட்கிறாரு. சரி உன் கடைசி ஆசை பாட்டுன்னு தானே, பாடிக்கொண்டாங்க, எடுத்து விட்டார் ஒரு பாட்டை. அங்கிருந்து அந்த ஜட்ஜு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜு மயங்கிட்டான், அந்த தாசில்தார் மயங்கிட்டாரு, அங்கிருந்த எல்லாரும் அந்த பாட்டு கேட்டு அப்படியே மயங்கிட்டாங்க. கடைசியில் அப்படியே மெய் மறந்து போயிட்டாங்க. அந்த பாட்டில் எடுத்து பாடினாரு, பாடினாரு, பாட்டில் மெய் மறந்துட்டாங்க. ஒரு ஜட்ஜ் அரசாங்கத்தில் சட்டம் கேட்டீங்கன்னா, இப்போ காலையில் 6:01 தூக்க தண்டனை கொடுக்கணும்னா அந்த 6:01 கொடுத்தாகணும், 6:02 ஆயிடுச்சுனாலும் கொடுக்கக்கூடாது. பாடினாரு பாருங்க, எல்லாம் பாட்டு கேட்டு மெய் மறந்து அந்த டைம் போனதே தெரியல யாருக்கும். பாடி முடிச்சிட்டோடனே தூக்கு தண்டனை கொடுக்கலான்னு உடனே வக்கீல் வந்துட்டு அவங்கள வக்கீல் கூட நிற்கிறாரு, தூக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்ட்டாரு. ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு, தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய டைம் கிராஸ் ஆகி போச்சு, அதனால தூக்கு தண்டனை கொடுக்க முடியாதுன்ட்டாரு. சட்டத்தின்படி அதான் கரெக்ட், கொடுக்க முடியாது. உடனே தூக்குது அந்த கழுத்துல மாட்ட வேண்டிய இடத்துல இருந்து அவர் இறக்கிட்டாங்க. கடைசியில இறக்கி வந்து கடைசியில் ஆயில் நடந்தாய் தப்பிச்சு வந்துட்டார் வெளியில, பாடியே தப்பிச்சாரு மனுஷன். அப்போ பாருங்க, அந்த தூக்கு தண்டனைக்கு கடைசியில போற மனுஷனுக்கு கூட ஒரு கடைசி ஆசை ஒண்ணு கொடுத்து அதுல கூட அந்த மனுஷன் உயிர் தப்பிச்சிருக்கிறார், தார மரண தண்டனையிலிருந்து தப்பிச்சிருக்கிறார் அந்த மனுஷன். அப்போ இப்படி மரணத்தின் கடைசி நிமிஷத்துல தப்பிச்சிட்டார். அப்போ கடைசி ஆசைன்றது எல்லாருக்கே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப இயேசு கிறிஸ்துவோட கடைசி ஆசை, கடைசி கட்டளை என்னது? சாகிறதுக்கு முன்னாடி, மரித்து உயிரோடு இந்த பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியே சொல்றார், லாஸ்ட் கட்டளை என்னது? சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ஒரு தியாகராஜ பாகவதற்கே கடைசி ஆசை எவ்வளவு தூரம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் கடைசி ஆசை எவ்வளவு தூரம் நாம நிறைவேற்றணும்? ஆமேன். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவோட கடைசி ஆசை என்ன? எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்ப அந்த கடைசி ஆசை யார் நிறைவேற்றுவது? நீங்களும் நானும் தான் நிறைவேற்ற வேண்டும். ஆமேன். சரி, அதனாலதான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நோக்கம், வாஞ்சை, விருப்பம், ஜபம் எல்லாமே சுவிசேஷம் தான். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள், அதுதான் தேவ சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவதுதான் தேவ சித்தம். அதற்கு செயல்படுவோம், தேவ சித்தத்தை செய்வோம், பரலோகத்திற்கு சேருவோம். ஹல்லேலூயா. ஜபிக்கலாம். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், அவரை கவனித்து நோக்கி பாருங்கள். அவருடைய வாழ்க்கையே ஆத்துமாதாயமாகவே இருந்தது. அவருடைய முதல் பிரசங்கம் ஆத்துமாதாயம், அவர் சீஷர்களை ஏற்படுத்தினது ஆத்துமாதாயம், அவர் கொடுத்த ஜபக்குறிப்பு ஆத்துமாதாயம், அவர் செய்த அற்புதங்கள் ஆத்துமாதாயம், அவருடைய கடைசி கட்டளை அதுவும் ஆத்துமாதாயம். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் பாரம். அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது எல்லாமே ஆத்துமாதாயத்தை பேஸ் பண்ணதாகவே இருந்துச்சு. அதுதான் முக்கியமா இருந்துச்சு. அதனால் நம்ம வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன், நம்முடைய ஃபோக்கஸ் மாறிடக்கூடாது. இந்த கர்த்தருடைய தரிசனம், அவருக்குள் இருந்த அதே சிந்தை நமக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே சிந்தை உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவருடைய சிந்தை ஆத்துமாதாயமா இருந்துச்சு. அதனால தேவ பிள்ளைகள், இந்த சிந்தையை நாம் நிறைவேற்ற வேண்டும். நாமும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து பரலோகத்துக்கு போகணும். இயேசு கிறிஸ்து இதே சிந்தையில இருந்து பரலோகத்துக்கு போயிட்டார். நாமும் அதே சிந்தனை இருந்தால் கண்டிப்பா பரலோகத்திற்கு அவரை போலவே நாமும் செல்ல முடியும். சோத்திரம் எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே. இப்பொழுதும் அப்பா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தம். அந்த சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய சித்தத்தை செய்தால் மட்டுமே நாங்கள் பரலோகத்துக்கு வர முடியும் என்று சொல்லி நாங்கள் திட்டமாய் வேதத்திலே நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகினால் அப்பா, நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்து பரலோகத்திற்கு வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்களே மகிமைப்படுங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களை பயன்படுத்துங்க அப்பா. சோத்திரம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமாக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.